பிதாவே, இந்த நாளிலும் உமது வசனத்தின் வெளிச்சத்தை நீர் கொடுப்பீராக. நீர் பேசும் அந்த வார்த்தை எங்கள் கேட்கும்படிக்கு செய்யும். தேவ ஆவியானவரே, இயேசுவின் நாமத்தில் எங்களிடையே வந்தவரே, நீரே ஆளுகை செய்தர்களும் உமது பிரசனம் எங்களை மாற்றட்டும். ஒவ்வொருவரையும் இந்த காலையிலே நேரடியாய் கேட்கிறவர்களையும் இந்த கேசட் மூலமாய் கேட்கிறவர்களையும் சந்திப்பீராக. இயேசுவின் நாமத்திலே. God people said, Amen. All right, praise the Lord. So, பிதாக்களோடு தேவன் செயல்புரிந்த காலங்களை குறித்து நாங்கள் ஆராய்ந்த மூன்று வித்தியாசமான காலங்கள். அதன் பிறகு கட்டளைகளின் காலம். தேவாலயம் அங்கே இருந்தது, பரிசுத்தத்தில் இருந்தது, ஆசாரிய ஊழியம் இருந்தது. அதன் பிறகு சுவிசேஷ ஊழிய அந்த காலகட்டம் வந்தது. நாங்கள் அதிலே ஜீவிக்கிறோம். இந்த மூன்று வித்தியாசமான காலகட்டத்திலே, வித்தியாசமான வகைகளிலே தேவன் செயல்புரிந்தார், பேசினார், சில காரியங்களை செய்யும்படிக்கு சொன்னார். ஆனால் இந்த ஒரு விஷயம் தேவன் இன்னமும் மாற்றாமல் இருப்பது, அதாவது அவரது குரலை கேட்டு நாங்கள் கீழ்படிய அதன்படி நடக்க. ஹியரிங் ஹிஸ் வாய்ஸ் அண்ட் ஒபேயிங் ஹிம். அவருடைய குரலை கேட்பதும் அதை கேட்டு நாங்கள் கீழ்ப்படிவதும். இந்த காரியம் இந்த மூன்று வித்தியாசமான காலகட்டங்களிலே மாற்றப்படவில்லை, மாற்றப்படவில்லை. அதை பல வசனங்கள் கூட நாங்கள் ஆராய்ந்தோம் பல ஏற்பாட்டிலும். அதன் பிறகு இயேசுவினுடைய ஊழிய நாட்களிலே இந்த உலகத்திலே, யோவான் 10 இருந்தும் மெய்ப்பனினுடைய குரலை ஆடுகள் அறிந்திருக்கிறதுனாலே அந்த ஆடுகள் மெய்ப்பனை பின் செல்கிறதே. நான் சொன்னேன், கிழக்கு அந்த தேசத்திலே மிடில் ஈஸ்ட் அந்த மெய்ப்பர்கள் அந்த நாட்களிலே, வேதாகம நாட்களிலே ஆடுகளுக்கு முன்பாக நடந்து செல்வார்கள். அவர்கள் ஏதோ ஒரு விதமாக அவர்களது குரலை காண்பிப்பார்கள் ஆடுகளுக்கு. அந்த ஆடுகளுக்கு அந்த மெய்ப்பனுடைய குரல் கேட்கும். அந்த குரல் அறிந்திருக்கிறபடினாலே அந்த மெய்ப்பனை பின் சென்று அதுகள் போகும். அவன் போகும் இடமெல்லாம் அந்த ஆடுகள் போகும். அப்படித்தான் அவர்கள் அந்த ஆடுகளை மெய்த்துக் கொண்டார்கள். இயேசு சொன்னார், ஒரு அந்நியனை இந்த ஆடுகள் பின் செல்லாது. ஏனென்றால் அந்நியனின் குரலை ஆடுகள் அறியாது. மறுபடியும் அந்த குரலை குறித்தே, குரலை கேட்பதும் அந்த குரலுக்கு கீழ்ப்படிந்து பின் செல்வதுமே, அதை குறித்தே இயேசு பேசுகிறார். தேவனும் பழைய ஏற்பாட்டிலே தொடக்கத்திலே இருந்தே அதை சொல்லிக் கொண்டு வந்தார். அந்த கசப்பான குளச்சண்டைகளை அவர்கள் முறுமுறுத்து, ஆனால் அவர் அந்த தண்ணீரை நன்றாக அவர்கள் குடிக்கும்படி செய்து அவர் சொன்னார், நீங்கள் என் குரலுக்கு மெய்யாகவே செவி கொடுத்தால் உங்கள் பரிகாரியாக, உங்கள் டாக்டராக நான் இருப்பேன். யாத்திரா 15:26. அதன்படி எரேமியா 7:23-24-25 அவர் சொன்னார், நான் எகிப்தில் இருந்து உங்களை அழைத்த பொழுது நான் பலிகளை குறித்தோ மற்ற காரியங்களை குறித்தோ நான் பேசவே இல்லை, என் குரலுக்கு செவி கொடுங்கள் என்று சொன்னேன். ஆனால் அவர்கள் எதிலே ஈடுபட்டிருந்தார்கள்? பலி செலுத்துவதிலே, மற்ற காரியங்களிலே. குரலுக்கு செவி கொடுப்பதை விட்டு வேறு காரியங்களை செய்தார்கள். இன்றைக்கு எத்தனையோ சபைகள் தேவன் அழைத்த அந்த ஊழியத்தில், அந்த காரியத்தில் செய்யாமல் வேறு காரியங்களை, வேஷ்டி அந்த ராணி மாதிரி செய்து கொண்டிருக்கிறார். அழைப்பு வந்ததும் அவர்கள் அறியவில்லை, அதை தட்டிவிட்டாள் ராணியாகிய வேஷ்டி. அதனால் எஸ்தர் செறிவு செய்யப்பட்டாள். இன்றைக்கு சிறிய சபைகள் இந்த வேஷ்டி மாதிரி இருக்குது. ஆனால் தேவனுடைய குரலை கேட்கும் அந்த காரியம் தேவன் திரும்ப அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். மரித்தோர்களுடைய, ஆவியிலே மரித்தவர்கள் இயேசு கிறிஸ்துவின் குரல் உள்ளே கேட்கிறதுனாலே தான் அவர்கள் மறுபுறப்படைகிறார்கள். அதை நாங்கள் யோவான் 5:25 பார்த்தோம். 28 வசனத்திலே, மரித்து போனவர்கள் இந்த சரீரத்திலே பிரேத குழிகளிலே கிடக்கிறவர்கள், அவர்கள் இரண்டாவது வருகையிலே கடைசி நாளிலே தேவன் அவர்களை, ஒவ்வொருவருடைய பேரையும் சொல்லுவார், அவர்களை உயிரோடு எழுப்புவார். அவர்களுக்கு அவருடைய சத்தம் கேட்கும், உயிரோடு எழுந்திருப்பார்கள். அவர்கள் நியாய தீர்ப்பு முடிந்ததும் சாத்தானோடு நரகத்திலே தள்ளப்படுவார்கள். யோவான் 10:16 வசனத்திலே நாங்கள் இன்றைக்கு நாங்கள் தொடர்போகிறோம். இது என்ன விதமா ஒரு முக்கியமாக இருக்கிறது? நாங்கள் வாடி போவதும் சோர்ந்து போவதும் ஒரு நாளிலே தேவனுடைய குரலை கேட்க நாங்கள் கவனமாக இல்லாததனாலே உலக நாளாந்த வேலையிலோ படிப்பிலோ நாளாந்த பலவிதமான நெருக்கத்திலோ பிரச்சனைகளிலோ சரியான நெருக்கமான வேலை உடல் களைப்பு குடும்ப கவலைகள் இவைகளின் நிமித்தமாக நாங்கள் தேவனுடைய குரலை கேட்க நம்மை ஒப்புக் கொடுக்காமல் அதை தவிர்க்கிறதுனாலே நாங்கள் வாடி போகிறோம். இயேசு சொன்னார், திராட்சை செடியிலே நிலைத்திருக்காத கொடி வாடிப்போம், வாடினவைகளை நெருப்பிலே போடுகிறார்கள் என்று சொன்னார். யோவான் 10:16, இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், என் குரலுக்கு செவி கொடுக்கும். பார்த்தீங்களா, அவைகள் வேதம் வாசிக்கும் என்று சொல்லவில்லை. அந்த வேறு ஆடுகள் நாங்கள் தான் என்று சொன்னோம். இந்த தொழுவம் என்று சொல்வது யூதர்கள். வபுவனி வரப்போகிற ரட்சிப்படைந்த ஆடுகளும் என்னை பின் செல்ல போகிறது இந்த தொழுவத்துக்குள்ளாக. எதற்காக? ஒரே ஒரு காரியம், என் குரலை அவர்கள் கேட்பார்கள், என் குரலுக்கு செவி கொடுப்பார்கள், என் குரலுக்கு கீழ்ப்படிவார்கள். 10:27, என் ஆடுகள் என் குரலுக்கு செவி கொடுக்கிறது. தேவா, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. இயேசு கிறிஸ்துவை பின் செல்லும் தேவ பக்தர்கள் அவருடைய ஆடுகளுக்கு மூன்று குறிப்பான மார்க்ஸ், டிஸ்டிங்டிவ் மார்க்ஸ், மூன்று குறிப்பான காரியங்களை நாங்கள் அவதானிக்கலாம், அடையாளங்களை அவதானிக்கலாம். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் ஆடுகள் யார்? முதலாவது, அவருடைய குரல் கேட்கும் ஆடுகள். They hear his voice. இரண்டாவது, இயேசு அந்த ஆடுகளை அறிந்திருக்கிறார். மூன்றாவது, அந்த ஆடுகள் அவரை பின் செல்கிறது. பாத்தீங்களா, இதான் இயேசு கிறிஸ்துவுடைய ஆடுகளுக்கு இருக்கு மிக முக்கியமான மூன்று அடையாளம். குரலை கேட்கிறார்கள், இயேசு அந்த ஆடுகளை அறிந்திருக்கிறார், அந்த ஆடுகள் அவரை பின் செல்கிறது. இயேசு இந்த இடத்திலே இந்த வசனத்திலே கத்தோலிக்கர்களை குறித்து சொல்லவில்லை, மெதடிஸ்டவர்களை குறித்து சொல்லவில்லை, ஆங்கிலிக்கன் விசுவாசிகளை குறித்து சொல்லவில்லை, சிஎஸ்ஐ குறித்து சொல்லவில்லை, சிபிஎம் சர்ச்சாக்களை குறித்து சொல்லவில்லை, ஏஓஜி சர்ச்சாக்களை குறித்து சொல்லவில்லை, பிரேக் த்ரூ டெலிவரன்ஸை குறித்து சொல்லவில்லை. இயேசு சொல்கிறார், என்னுடைய ஆடுகள் இருக்க வேண்டிய அடையாளம், என்னுடைய ஆடுகள் யார் தெரியுமா? அந்த ஆடுகளுக்கு என் குரலுக்கு செவி கொடுக்கிறது, நான் அந்த ஆடுகளை அறிந்திருக்கிறேன், அந்த ஆடுகள் என்னை பின் செல்கிறது. அவ்வளவேதான், ஒரு எந்த ஒரு நாமமும் இங்கே கூறப்படவில்லை. வேதாகம காலங்களிலே மேய்ப்பன் ஆடுகளை மேய்க்கிறவர்கள் ஆடுகளை ஓட்டிக்கொண்டு போகவில்லை, விரட்டிக்கொண்டே. ஆடுகள் அந்த மேய்ப்பன் எங்கு போறார் என்று பார்க்கிறதுனாலே அவைகள் அவரை பின்பற்றவில்லை. The sheep did not watch him and follow him. அந்த ஆடுகள் மேய்ப்பனின் குரலை அறிந்திருக்கிறபடியினாலே அவைகள் பின் சென்றது. The sheep knew the voice of the shepherd. Therefore they followed. அதைத்தான் இயேசு சொல்கிறார். நாம் இயேசு கிறிஸ்துவுடைய நான் ஆடாக நான் இருக்கிறேன் என்று சொன்னால் நீயும் நானும், Do you know his voice? அவரது குரல் உனக்கு தெரியுமா? எப்பொழுது அவரது குரலை கடைசியாக கேட்டாய்? எப்பொழுது உன் இருதயம் சொன்னதே இது அவர்தான்? ஒருவழி நீ தனியாக இருக்கும் பொழுது ஒருவேளை நீ ஜெபம் பண்ணும் பொழுது, ஒருவேளை நீ வேதம் படிக்கும் பொழுது, யூ ஹர்ட் ஹிம் ஸ்பீக். மெய்ப்பனினுடைய குரலை கேட்காமல் மெய்ப்பனை பின் செல்ல முடியாது. இதைத்தான் இயேசு சொல்கிறார், முடியாது. நான் இந்த காரியங்கள் இப்படி விளங்கும்படியா சொல்லுகிறதுனால நீங்கள் தடுமாறக்கூடாது. அந்த 27 வசனத்திலே இயேசு சொல்லவில்லை, என் ஆடுகள் என் வசனத்தை வாசிக்கும். வசனம் வாசிக்க வேண்டியது முக்கியம். நான் அது இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இயேசு இங்கு சொல்லவில்லை, என் வசனத்தை அவர்கள் தியானம் பண்ணி ஒவ்வொரு நாளிலும் படிக்கிறபடியினால் என்னை பின் செல்கிறது என்று இயேசு சொல்லவில்லை. இயேசு சொன்னார், என் ஆடுகள் என் குரலுக்கு செவி கொடுக்கிறது. அதனாலே தான் அவைகள் என்னை பின் செல்கிறது. நான் அந்த ஆடுகளை அறிந்திருக்கிறேன். அவருடைய குரலுக்கு செவி கொடுக்கிற ஆடுகளை அவர் அறிந்திருக்கிறார். அவர் குரலுக்கு செவி கொடுக்காத ஆடுகள் அவரை பின் செல்லாது. அவர் சொல்லுவார், நான் இவைகளை அறியேன். ஆண்டவரே ஆண்டவரே என்று சொன்னாலும் அவர் சொல்லுவாராம், என்ன, நான் உன்னை அறியேன். எவ்வளவு முக்கியம் என்று பாருங்க. அவருடைய குரலை அறிந்திருப்பதும் அவருடைய குரலுக்கு செவி கொடுப்பதும் எவ்வளவு முக்கியம். அதான் நான் சொல்லுவேன், ஒரே சும்மா வந்து போக வேண்டாம், சும்மா வந்து போகாதே. நீ பரலோகத்திலே ஜீவிக்கவில்லை, நீ இந்த உலகத்திலே ஜீவிக்கிறாய். தீங்கு நாள் வரும், இருள் சூழ்ந்த நாள் வரும், கொடூரமான ஜனக்கும்பலின் மத்தியிலே நாங்கள் ஜீவிக்கிறோம். விசுவாசிக்கு நல்ல இடம் அல்ல உலகம், இல்லை. அவர்களை வைத்திருப்பதன் காரணம் சத்தியத்தை அறிவிக்க, அவருடைய வல்லமை புறப்பட, சுவிசேஷ ஊழியத்தை செய்ய, ஆத்ம ஆதாயம் செய்ய. சபை எடுபட்டதும் நரக வீடாக இந்த உலகம் மாறும். அதான் பூமியிலே இருக்கிறவர்களுக்கு ஐயோ ஒன்று அங்கே வேதம் சொல்கிறது. அந்த நேரம் வந்தது. என் சாத்தான் கோபத்தோடு இங்கே தள்ளப்படுகிறான். அவன் வந்து விழுகிறான் இங்கே, அங்கே இருந்து வேலை செய்யறான். வேதம் வாசிக்கத்தான் வேணும். ஆனால் வேதம் வாசிக்கிறதுனால நாம் இயேசுவை பின்பற்றுகிறதா இல்ல, அதை தியானம் பண்ணுகிறதுனாலும் இயேசுவை பின்பற்றுகிறது, அவருடைய குரலை கேட்கிறதுனாலே என் ஆடுகள் என் பின் செல்கிறார். எத்தனை பேர் சொல்றது, வசனத்தை நன்றாக பார்த்துக் கொள்ளுங்க. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ரீட் தி பைபிள், டு மெடிடேட். ஆஃப் கோர்ஸ் கட்டாயம் தியானம் பண்ணவன் கட்டாயம் வாசிக்க வேணும். அதனால் நீ அவரை பின் செல்கிறதா இல்ல, அவர் குரல் கேட்க வேணும். பேசுவார். இன்றைக்கு அநேக மாணவர்கள் வேத புத்திரத்தை வாசிக்கிறார்கள், தியானம் பண்ணுகிறார்கள், உலகங்கம் இல்லையா, வித்தியாசமான சபையில் இருக்கிறவர்கள். இப்ப நான் சொன்ன மாதிரி கேத்தலிக்ஸ், மெத்தடிஸ்ட், ஆங்கிலிகன்ஸ், பிரஸ்பிடேரியன்ஸ், சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா, யூ நேம் இட், ஆல் கைண்ட் ஆஃப் தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் சர்ச்சஸ், டினாமினேஷன்ஸ், அசம்பிளிஸ் ஆஃப் காட், பெரிகாசல்ஸ், எல்லாரும் ஏதோ ஒரு நேரத்திலேயோ, சிலர் ஒவ்வொரு நாளிலும், சிலர் மூன்று நாளைக்கு ஒருக்கா, சிலர் ஒரு கிழமைக்கு ஒருக்கா, சிலர் ஞாயிற்றுக்கிழமையில, சிலர் ஒரு மாதத்துக்கு ஒருக்கா, சிலர் ஏதாவது பர்த்டே என்றா ஏதாவது பேர் தர்றதுக்கு திறக்கிறது. எல்லாரும் வாசிக்கிறார், கவனமாய்க்கள், ஆவிக்குரிய சபைகளிலும் வாசிக்கிறார்கள். ஆனால் சொற்ப பேர் தான் தேவனுடைய குரலை கேட்கிறார்கள். பெரும்பாலானோர் தேவனுடைய குரலை கேட்கிறதில்லை. தேவனுடைய குரல் அவர்களுக்கு கேட்கிறதில்லை. They do not hear the voice of the Lord. இந்த புத்தகம் அவர்களுக்கு மூடப்பட்ட புத்தகமாகவே இருக்கிறது. இந்த புத்தகம் அவ்வளவுதான். It is not reading the Bible that enables us to follow the Lord. நாம் இயேசுவை பின் செல்கிறது வேத புத்தகம் வியாசித்து தியானிக்கிறதுனால அல்ல. எதனால் நாங்கள் பின் செல்ல போகிறோம், அவரது குரலை கேட்கிறதுனால். மூன்று அம்சங்களை நாங்கள் பார்க்கலாம் அவரது குரலை கேட்பதற்கு. இந்த குரல் கேட்கும் விஷயத்திலே மூன்று முக்கிய காரியங்களை அவதானிக்கப் போகிறீர்கள். முதலாவது, தேவனுடைய குரல் கேட்கிறது அந்த விஷயத்திலே அது ஒரு தனிப்பட்ட ஒரு சகோதரன் சகோதரியை ஒத்ததாயிருக்கிறது. இட் இஸ் பர்சனல். God is going to speak to you personally. தனிப்பட்ட விதத்திலே தேவர் உன்னோடு பேச போகிறார். உனக்கும் தேவனுக்கும் இடையிலே இந்த காரியம் நடக்க போகிறது. இங்கே இருக்கிறாயா? வாய் திறந்து ஒரு நிமிஷம் சொல்லுங்க. இட் இஸ் பர்சனல். இது ஒன்றுக்கொன்று தேவனுக்கும் உனக்கும் இடையிலே நடக்கும் காரியம். நான் முதலாவது, God's voice is personal. Hearing His voice is personal. இரண்டாவது, தேவனுடைய குரல் கேட்கும் என்று கேட்கிற அந்த காரியம் அது கரத்தாலே தொட முடியாத ஒரு காரியம், intangible. அதை நாம் இது எங்களது ஐம்பலங்களாலோ அதனாலோ அதனாலோ ஒன்றும் தொட முடியாது. உதாரணமாக நாங்கள் சர்ச் என்று சொன்னால் உடனடியாக நீங்கள் புல்பிட்டை யோசிக்கலாம், ஸ்பீக்கர்ஸை யோசிக்கலாம், வேத புத்தகங்கள், பாடம் படிக்கும் ப்ரொஜெக்டர், இன்னும் பல காரியங்களை யோசிக்கலாம் நீங்கள் சர்ச் என்று சொன்ன உடனே. ஆனால் தேவனுடைய குரல் கேட்கிற என்று சொன்ன உடனே நீங்கள் ஒன்றும் யோசிக்க முடியாது. அதை எந்தத்தாலும் நீங்கள் தொடவ முடியாது. இட்ஸ் இன்டென்ஜிபிள். இதுதான் இப்படித்தான் என்று சொல்ல முடியாது. நான் சொல்றேன் உங்களுக்கு விளங்குதா? ஆனா சோ சொன்னி சொன்ன உடனே நீங்கள் இவைகளை எல்லாவற்றையும் நீங்கள் யோசிக்கலாம். ஒரு மண்டபம், ஒரு இது, வேற புல் பீட்டர். மூன்றாவதா, இதை கவனமாய் கேள். ஹியரிங் காட்ஸ் வாய்ஸ், தேவனுடைய குரல் கேட்கிறது. It is in the continuous present. அதாவது தொடர்ந்த நிகழ்காலத்தில் அது இருக்கிறது. போன வருஷ குரலை நீ கேட்க முடியாது. நேற்றையான் குரல் நீ கேட்க முடியாது. தொடர்ந்த நிகழ்காலத்தில் அது இருக்கிறது. இன்று அவர் குரலை நீ கேட்பாயாக. எப்படி? இங்க இருக்கிறீங்களா? அது ஒரு பாருங்க, எவரைய மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம், ஏழாம் வசனம். இன்று அவரது குரலை கேட்பீர்களே ஆகி. பதினைந்தாம் வசனம், இன்று அவருடைய குரலை கேட்பீர்களே ஆகி. நாலாம் அதிகாரம் ஏழாம் வசனம், இன்று அவரது குரலை கேட்பீர்களே ஆகி. இந்த ரெண்டு அதிகாரத்திலையும் எத்தனை தடவை வருது? 3 times. மூன்று தடவை. மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம், அதுக்கப்புறம் 15 வசனம், நாலாம் அதிகாரம் ஏழாம் வசனம். இன்றே பாத்தீங்களா? அதுல போட்டிருக்குது, வெகு காலத்துக்கு பின்பு தாவீது சங்கத்தில் சொல்லியிருக்கிறபடி இன்று என்று சொல்வதனாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். This is God is going to speak to us daily. தேவனங்களோடு ஒவ்வொரு நாளிலும் பேச போகிறாராம். எத்தனை பேருக்கு நாங்கள், எத்தனை பேருக்கு எங்களுக்கு விருப்பமா இருக்குது, எத்தனை பேருக்கு நாங்கள் கேட்கறதுக்கு கவனமா இருக்கிறோம்? ஏன் எங்களுக்கு அது கேட்கறதில்லை? நாங்கள் கவனமா இல்லை. மந்த இருதயம் உள்ளவர்களாய், செவி உள்ளவர்களாய் இருக்கிறோம். அவர் தொடர்ந்து நிகழ்காலத்திலே அந்த காரியம் கூறப்படுகிறது. அவரது குரல் கேட்பது அது இறந்த காலத்தில் அல்ல, வருங்காலத்திலும் அல்ல, இன்றே. எத்தனை பேர் இன்றைக்கு கவனமாக இருப்போம் அவரது குரலை கேட்க? இனி இல்லைன்னு கவனமா இருந்தால் கேட்கலாம். I want to say that again. If we are careful and sensitive
அவரது குரலை கேட்கலாம். ஆனால் நடப்பது என்ன, எங்கள் ஆத்மா அநேகமான நேரத்திலே பல ஆயிரக்கணக்கான காரியங்களை சிந்திப்பதனாலே அவரது குரல் கேட்காமல் போகிறது. முதலாவதாக ஹியரிங் காட்ஸ் வாய்ஸ் இஸ் பர்சனல், தனிப்பட்ட விதமாக எங்களோடு ஒன்றுக்கொன்று அவர் பேசுகிறார். நமக்கு தெரியும் குரல்கள் எல்லாம் வித்தியாசம், ரெண்டு பேருடைய குரல் சேமாக இல்லை, கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கலாம் ஆனாலும் சேமாக இல்லை. சில உள்ள நாங்கள் பல விடலாம். சில வெளிநாடுகளிலே சேஃப் என்று சொன்னால் அந்த காசு பூட்டி வைக்கிற இரும்பு பட்டி இருக்கலாம், சேஃப் என்று சொல்வார்கள். அது சேஃப் என்றால் மணி இஸ் சேஃப். அந்த இரும்பு பட்டி சிலதுக்கு ரெண்டு துறப்பு போட வேணும். சில பேங்க்ஸ்களில் போனீங்கன்னு சொன்னால் மேனேஜர் வந்து உடனே எடுத்து அதை திறப்பார், வேற ஒரு துறப்பு எடுத்து அதை திறப்பார், அதுக்கு பிறப்பு ஜீ கதவு திறப்படும், இந்த அளவு இட்டும்பு முழு கண்டிருக்கீங்க தானே. அது வெளிநாடுகளில் சில இடங்களிலே மேனேஜர் முன்னுக்கு போய் நின்று ஏதாவது பேசினால் முன்னுக்கு நின்று அந்த கதவு தரப்படும், அவருடைய குரல் மட்டும் அது கம்ப்யூட்டர் ஆன்சர் பண்ணும், வேற எவர் போய் பேசினாலுமே தற்காது. எப்படி விஞ்ஞானம் முன்னேறி இருக்கிற மாதிரி இந்த சேஃபை உன் இருதயமாக வைத்துக்கொள். இயேசுவின் குரல் கேட்டா மட்டும்தான் நீ திறக்க வேணும். ஒருவருக்கு நீ திறக்கக்கூடாது. அவருடைய குரல் கேட்டா மட்டும் இங்கே இருக்கிற உன்னுடைய இருதயத்தின் கதவு திறக்க வேணும். என் நாடுகள் என் குரலுக்கு செவி கொடுக்கிறது, அவைகள் என்னை பின் செல்கிறது. ரெண்டாவது நான் என்ன சொன்னேன், இந்த குரல் கேட்கும் காரியத்தை நாம் தொட முடியாது. நான் இந்த புல்பிட்டு தொடர மாதிரி தொட முடியாது, என் ஐம்புலங்களால் நான் அதை அறிய முடியாது, விளங்கப்படுத்த முடியாது, ஒன்றும் அதனால் அறிய முடியாது. அதுதான் இந்த ரெண்டாவது காரியம், இஸ் இன்டேஞ்சிபிள். மூன்றாவது அவரது அந்த குரல் கேட்கும் அந்த விஷயத்துக்கு பிறந்த காலம் இல்லை, எதிர்காலமும் இல்லை, நித்திய நிகழ்காலத்திலே அது இருக்கிறது. நாம் இறந்த காலத்திலே ஜீவிக்கிறோமா? இல்லை. எதிர்காலத்திலே ஜீவிக்கிறோமா? இல்லை. எந்த காலத்திலே ஜீவிக்கிறோம்? இன்றைக்குத்தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இன்றைக்கு ஆண்டவர் எங்களோடு பேச வேணும். பிள்ளைகள் கேளுங்கோ, ஒரு தேவனுடைய சொல் உன் வாழ்க்கை முற்றிலுமாய் மாற்றும். One word from the Lord will change your life towards eternity. ஒரு வார்த்தை. நாங்கள் இந்த நிகழ்காலத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். யாத்ராமம் மூன்றாம் அதிகாரம், யாத்ராமம் 3:13. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரனிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் பொழுது, அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்வேன் என்றார். அதற்கு தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயினுடைய சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரர்களுடைய சொல்வாயாக. தேவன் இருந்தவர் அல்ல, இருப்பாரும் அல்ல, இருக்கிறவராகவே இருக்கிறேன். அதுதான் அவர் சொல்கிறார், இன்றைக்கும் நான் இருக்கிறேன், இன்று என் குரலை நீ கேட்கலாம். Today, if you are careful, you can hear my voice. நாங்கள் மனதிலே பலவிதமான நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களை குறித்து தடுமாறுவதன் காரணமே நாங்கள் அவர்கள் கவனமைக்கொள்கிறோம். அவருடைய குரலை கேட்க எங்களை ஆயத்தப்படுத்தாததனாலே வேத புத்தகத்திலே வெளிப்படுத்தப்பட்ட அந்த காரியங்கள் உனக்கு அந்த இது தேவையில்லை. இப்பொழுதே உனக்கு இந்த காரியத்தில் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டியிருக்கிறது. உனக்கு அவரது குரல் தேவை. வெளிப்படுத்தப்பட்ட காரியங்களிலே அநேக காரியங்களை நாம் அறிந்து தவிர்க்க வேண்டியதை தவிர்த்து எடுக்க வேண்டியதை எடுக்கலாம். உண்மைதான், போகக்கூடாது சொல்ல இடங்குக்கு போகாமல் விடலாம், தொடாது என்று சொன்ன காரியங்களுக்கு தொடாமல் இருக்கலாம். ஆனால் சில சில காரியங்களிலே எங்களுக்கு அவருடைய குரல் கேட்க வேண்டும். அதனால் அவர் சொல்லியிருக்கிறார், நான் நித்திய நிகழ்காலத்தில் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அதனால்தான் அந்த மூன்று வசனங்களிலும் எபிரேயர் மூன்றாம் அதிகாரம் நாலாம் அதிகாரத்திலே இன்று அவரது குரலை, இன்று அவரது குரலை, இன்று அவரது குரலை, நாளை என்று போட்டிருக்கா, நேற்று போட்டிருக்குதா? So it's continuous present tense. அவர் கேட்காட்டி யாருடைய குற்றம்? தேவனா நம்முடைய குற்றமா? நாங்கள் தடுமாறுவது யாருடைய குற்றம்? அவர் குற்றமா எங்கள் குற்றமா? எங்களுடைய குற்றம். நாங்கள் ப்ரூவ் வச்சியோ இயேசு இதை குறித்து என்ன சொல்றாரு சொல்லி, இதை குறித்து நாங்கள் நெக்லெக்ட் பண்றபடினாலதான் நாங்கள் தடுமாறுகிறோம். Oh, I love this. You know, I really love to hear the voice of God. ஒன்று ஒரு காரியம் பேசினார் என்று சொன்னால் அவ்வளவு காணும் அந்த நாள் முத்தில் அந்த ஓடியே தெரிவாய். அவருடைய குரலை கேட்கிறதுனாலே வரும் ஒரு பெரிதான ஆசீர்வாதம், நிறைய ஆசீர்வாதம் உங்களுக்கு. The result of hearing God's voice, தேவனுடைய குரலை கேட்கிறதுனாலே நமக்கு வரும் காரியம் என்ன? மிக முக்கியமான, நமக்கு தேவையான, எல்லாவற்றுக்கும் தேவையாயிருக்கும் ஒரு காரியம், ரோமர் 10:17. ஆகையால் விசுவாசம் கேட்கிறதுனாலே வரும், கேட்பது தேவனுடைய வசனத்தினால் வரும். இங்கே வசனம் என்று போடப்பட்டிருக்கிறது, உண்மையான மொழிபெயர்ப்பு தேவனுடைய வார்த்தையினால் வரும் அல்லது சொற்களினால் வரும். வேத புத்தகத்திலே the word of God, இந்த word என்கிறது பல இடங்களிலே எழுதப்பட்ட வார்த்தை லோகாஸ். நான் ஏற்கனவே சொன்னேன் LOGOS. தேவன் பேசுகிற வார்த்தை ரேமா, சொல்லப்படுகிற வார்த்தை. இவ்விரண்டுக்கு நான் வித்தியாசம் காண்பிக்கிறேன். நாங்கள் இதில் இன்னும் கொஞ்சம் கூட ஆழமாய் இன்னும் ஒரு நேரத்தில் நாங்கள் படிக்கலாம். லோகாஸ் என்று சொன்னால் அதுவுக்கும் வசனம் அல்லது வார்த்தை என்று வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. ரேமா என்று சொல்லி போடப்பட்ட இவரைய வார்த்தைக்கும் அதுக்கும் வசனமும் வார்த்தையும் என்று தமிழில் போட்டிருக்கிறது. இது ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. லோகாஸ் என்று சொன்னால் என்ன? லோகாஸ் அதாவது தேவன் ஏற்கனவே பேசி வெளிப்படுத்தப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தை. தேவனுடைய ஞானம், அவருடைய நினைவுகள், அவருடைய மனம், அவருடைய ஆலோசனை, அவருடைய சகல நோக்கமும் திட்டங்களும் அவர் பேசிய வசனங்களுக்கு கூட எழுதப்பட்டு அது நித்தியத்துக்குமாக வானத்திலே பிரகடனப்படுத்தப்பட்டதே. இட் இஸ் செட்டில்ட் இன் ஹெவன். சங்கீதம் 119:89. இதுதான் லோகாஸ், வெளிப்படுத்தப்பட்ட, ஏற்கனவே பேசப்பட்ட காரியங்கள் தேவ வார்த்தையினாலே. அவை எழுதப்பட்டு நித்தியத்துக்குமாக இவை மாறாதவைகளாய் இருக்கிறது. சங்கீதம் 119:89. கர்த்தாவே உமது வசனம் வார்த்தை என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. பாத்தீங்களா, இது வெளிப்படுத்தப்பட்ட அவரது சித்தம், அவரது ஏற்கனவே பேசிய வார்த்தைகள் அனைத்தும் முத்திரையிடப்பட்டு மாறாதவைகளாக என்றென்றும் நிலைத்திருக்கிறது. இந்த வேத புத்தகத்திலே அடங்கியிருக்கும் சகல காரியங்களும் அதான் லோகாஸ். அதாவது இப்ப யோவான் 1:2 எடுங்கோ. யோவான் 1:2 அதுல என்ன பாருங்க, ஆதியிலே வார்த்தை இருந்தது. இதுல வார்த்தை என்று போட்டிருக்கான் பாருங்க, அங்க வசனம் என்று போட்டிருக்கிறான். அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. இந்த வார்த்தை ஒரு ஆள் என்று நமக்கு தெரியும். அது யார்? இயேசு கிறிஸ்து, தேவனுடைய வார்த்தை என்பதே அவரது. ஆனால் இந்த இடத்திலே வார்த்தை என்று கிரேக்க பாஷை எதை மொழிபெயர்க்கிறார் தெரியுமா? லோகாஸ். ரேமா அல்ல, லோகாஸ். அதாவது இயேசு யார்?
அந்த வார்த்தை என்கிற இந்த ஆள் இயேசு யார்? தேவனுடைய முழு ஆலோசனையும் அவர்தான். தேவனுடைய மகா திட்டங்களும் நோக்கங்களும் அவர்தான். தேவனுடைய சகல சுவாவமும் அவருடைய மகிமையும் தேவனுடைய சகல அவர் அவர் நினைத்து செயல்படுகிற எல்லாமே இயேசுதான். ஜீசஸ் இஸ் த மைண்ட் ஆஃப் காட், ஹி இஸ் த கவுன்சில் ஆஃப் காட், ஹி இஸ் த ரீசன், ஹி இஸ் த பர்பஸ், ஹி இஸ் த பிளான், ஹி இஸ் எவ்ரி திங், த டோட்டல் கவுன்சில் ஆஃப் காட். தேவனுடைய சகல சித்தமும் ஆலோசனையும் எல்லாம் அடங்கிய ஒரு ஆளாக அவரே இருக்கிறார். நான் சொல்றது கேக்குறீங்களா? இந்த இடத்துல லோகாஸ், ஆனால் ரேமா என்று சொல்லும் பொழுது சகோதரர்களே பேசப்படுகிற ஒரு வார்த்தை ரேமா. எப்படி நாங்கள் நாங்கள் நாளைக்கு ரேமாவை இன்றைக்கு கேட்க முடியாது. ரேமா பேசப்படுகிற ஒரு வார்த்தை. Are you listening to me? தேவனுடைய வாயிலே என்று பேசப்படுகிற ஒரு வார்த்தை. தேவன் அந்த நிகழ்காரியத்திலே குறிப்பிட்ட அந்த காரியத்துக்காக, குறிப்பிட்ட அந்த சூழ்நிலைக்காக சபையோடு அல்லது ஒரு தனிப்பட்ட ஒரு சகோதரன் சகோதரியோடு சபையிலேயோ வீட்டிலேயோ பேசும் வார்த்தை அதுதான் ரேமா. இப்ப இயேசு என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். மத்தேயு 4:4, மத்தேயு 4:4. இதுகள் ரெண்டும் எங்களுக்கு தெரியாமல் தானே நாங்கள் கிடந்து தடுமாறுறது, காரணங்களோடு கிடந்து தடுமாறுறது. அவன் என்ன சொல்றான், இவன் என்ன சொல்றான். மத்தேயு 4:4 மூன்றாம் வசனம் வாசிப்போம். அப்பொழுது பிசாசானவன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரன், ஆனால் இந்த கல்லுகள் அப்பமாகும்படி சொல்லும். அவர் பிரதியுத்தாரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற, சொல்லுங்க வாயிலிருந்து புறப்படுகிற, தேவனுடைய வாயிலே இருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் ஜீவிப்பார். பாத்தீங்களா, வாயிலிருந்து புறப்பட்ட என்றழி இருக்குதா? புறப்பட்ட எழுதினால் அது லோகாசா போயிடும். புறப்பட்ட வார்த்தையிலே நீ ஜீவிக்க மாட்டாய். புறப்படுகிற, அதாவது இன்று புறப்படுகிற, அதான் இன்று அவரது குரலை கேட்பாய். God, Jesus is promising here that you will live by the word, the present word. தேவன் இன்றைக்கு உன்னோடு பேசுகிற வார்த்தையினாலே நீ ஜீவிப்பாய். நேற்றையன் வார்த்தை இதுவே இருக்கிறது. மோசியோடு பேசிய வார்த்தை இதுல இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன அது முக்கியம் தேவைதான், ஆனால் அதனால் ஜீவிப்பாய் என்று இயேசு இங்கே சொல்லவில்லை. அவருடைய வாயிலே நின்று புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை, அந்த வார்த்தைக்கு கிரேக்க பாஷை ரேமா, லோகோஸ், எழுதப்பட்ட வார்த்தை. இதுக்கு உங்களுக்கு உதாரணம் சொல்ல போனா, மூன்று பேர் ஒரு கூட்டத்துக்கு போக வெளிக்கிட்ட உடனே, கொரியா தேசத்திலே உண்மையாய் நடந்த காரியம், அவர்கள் ஒரு அடிமழை பெய்ததுனால இரண்டு மூன்று நாட்களாக பெரிய சுவிசேஷ கூட்டம் போய் தரலானால் அதுக்கு போகும், இவங்க போகிற நேரத்தில் ஒரு வாய்க்கால் இதால தண்ணீர் திரண்டு போய் கொண்டிருந்தது. பயங்கரமா என்னமோ மலையில இருந்தாங்க, மலை பிரதேசம். ஆனால் இவர்கள் உண்மையான விசுவாசிகள். அவர்கள் 91 சங்கீதத்தை எடுத்து வாசிச்சு தேவனங்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் எல்லாம் கொடுத்திருக்கிறார். என் பாதம் கல்லில் விழாதபடிக்கு அவர் தூதர்கள் தாங்கிக் கொண்டு போவார்கள் சொல்லி இந்த எழுதி இருக்குது. ஆகையினாலே தேவனை நீரங்களை பாதுகாக்கும் உங்களுடைய வசனத்தை நாங்கள் பிடிக்கிறோம் என்று மூன்று பேர் நாங்கள் சுசேஷ கூட்டத்துக்கு தான் போறோம், நீங்கள் அதை அறிந்திருக்கிறீர் என்று சொல்லி மூன்று பேரும் தண்ணிக்குள் இறங்கினார்கள். மூன்று பேரையும் தண்ணீர் கொண்டு போய் மறித்து போனார்கள். அடுத்த நாள்ல பேப்பர்ல பிளாஷ் போட்டுட்டாங்க எல்லாரும், பிசாஸ் எங்கே இருக்கு. சுசேஷ கூட்டத்துக்கு போனவர்களை தேவன் பாதுகாக்கவில்லை. அப்படி இருக்கு, இங்க இருக்கிறீங்களாப்பா. என்ன நடந்தது? இவர்கள் காலை வச்சு தண்ணிக்குள்ள இறங்கினது லோகோசை பார்த்து. அவர்களுக்கு என்ன தேவையா இருந்தது? ரேமா, இருக்கிறீங்களா? பேசப்படுகிற வார்த்தை. தேவன் சொல்லி இருக்க வேணும்,
நீங்கள்
இயேசு பேதுருவுக்கு வா என்று சொன்னபடினாலே வெளியே எடுத்து காலை வச்சான். தண்ணிக்கு மேல நடக்கிறதுக்கு வாங்கு சொல்லாமல் வைத்திருந்தால் கீழே போயிருப்பார். அந்த வா என்று சொன்னது பேதுருவுக்கு குறிப்பிட்ட சூழ்நிலையிலே குறிப்பிட்ட அந்த நேரத்திலே சொன்ன வார்த்தையும் உரைமா. இப்ப பேதுருவுக்கு சொன்னதானே வா என்று, ஆகினாலே நானும் ஒருக்கா கீழே வச்சு பார்ப்பேன் என்று வைக்காதே. தோணியால விட்டு இறங்கி நடுக்கடல்ல நீ எதிரிலே செயல்படுகிறாய். லோகாஸ் எத்தனை பேருக்கு விளங்குதே? யூ மஸ்ட் ஹேவ் எ ரேமா. ஏன் இயேசு கற்களை அப்பமாகவில்லை? ஒரு காரணம், ஓகோ பேசாசு சொல்லி அவர் செய்ய மாட்டார். ஏன் மெய்யாகவே அவர் செய்யவில்லை? தேவனிடத்தில் இருந்து அவர் அதை பெறவில்லை. பிதா சொல்லியிருந்தா செய்திருப்பார், அன்றைக்கு சொல்லியிருந்தா செய்திருப்பார். அப்ப நாங்கள் எது எங்களுக்கு தேவை சொல்லுங்க பாப்போம். உரைமா, லோகோஸ் படிக்கத்தான் வேண்டும், தியானிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும். ஆனால் அதை வாசித்து தியானித்து நாங்கள் இயேசுவை பின்பற்றுகிறது இல்ல. நாம் எப்பொழுது இயேசுவை பின்பற்ற போகிறோம்? மறுமணி கொடுங்க. பேசப்படுகிற வார்த்தை அவரது குரல் கேட்கறதுனால அந்த குரல் தான் உரைமா. அது இல்லாம தான் நாங்கள் வாடி போறது. ஒரு மாதிரி அது இல்லாமல் தான் சோர்ந்து போறது. அது இல்லாமல் தான் தடுமாறுகிறோம். பிழையான காரியங்களை தெரிவு செய்கிறோம். பிழையான மனிதர்களை திருமணம் முடிக்கிறார்கள். பிசாசு வஞ்சிக்கிறது. வெளித்தோற்றங்களை பார்த்து நாங்கள் ஆடி போகிறோம். அல்லது அவர்கள் சொல்லுகிற குரல்களை கேட்டு நம்பி விடுகிறோம். ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார் இங்கே? Can you see that? God speaks to us personally. That's Rhema. அப்ப இங்கே தேவனுடைய குரல் கேட்கிறதுனாலே என்ன வருகிறது? விசுவாசம். அந்த ரோமர் 10:17 கேட்கும் பொழுதுதான், அதாவது அந்த பேசப்படுகிற வார்த்தை வேத புத்தகத்தில் கேட்கும் பொழுதுதான் விசுவாசம் என்ன செய்கிறதா, என்ன செய்யறது, வருகிறது. The faith comes by hearing. வார்த்தை தேவன் பேசும் பொழுது கேட்கிறதுனாலே தான் விசுவாசம் வருகிறது என்று ரோமர் 10:17 கூறுகிறது. ஒளிய வேதம் வாசிக்கிறதுனாலே வாரதில்லை, வேதத்தை தியானிக்கிறதுனாலே வாரதில்லை, இல்லை சர்ச்சுக்கு வாரதுனாலே வாரதில்லை, அவரது குரல் கேட்கிறதுனாலே வாரது விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது. இப்ப எனக்கு சொல்ல, இப்ப கடைசி அவன குரல் கேட்டது, ஓமரார் நான் முற்றிய இருந்து 2-3 மணித்தியாலம் வாசிப்பேன். ஒன்று ஒன்றையும் காணும். தேவன் பேசினால் ஒழிய அவரது குரலை நாம் கேட்க முடியாது. அவர் பேசுவார் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார். அநேகமான நேரங்களிலே அநேக விசுவாசிகள் வேத புத்தகத்தை வாசிப்பார்கள், ஆனால் அவரது குரல் அவர்கள் கேட்கிறதே இல்லை. மனத்தியாலங்கள் வாசிக்கலாம், ஆனால் அவர் குரல் கேட்காமல் நாங்கள் தொடர்ந்து வாசிக்கலாம். ஆனால் சில சமயத்திலே நீ வாசிக்கிறாய், சடுதியாக ஒரு வசனம் மேலே வருகிறது. மேலே வாரதன்னு சொன்னால் இது நான் காணவில்லை. உடனே ஒரு சந்தோஷம் உன் உள்ளத்திலே வருகிறது. உடனே எடுக்கிறாய், பேப்பர் எடுக்கிறாய், அதை கீறாய், அப்படி செய்யறாய், உனக்கு ஆரோடைய சொல்லணும் போல இருக்குதே. எத்தனை பேருக்கு இருக்குது இந்த அனுபவம்? அந்த வசனத்தோடு தேவன் உன்னோடு பேசுகிறார். உன் இறுதியும் குழந்து விட்டு எரிகிறது. இது எப்படி நான் மிஸ் பண்ணினான்? இது என்ன இவ்வளவு நாளும் நான் வாசித்தேன், அது எப்படி எனக்கு கிடைக்காமல் போனது, என்ன நடந்தது? அவருடைய குரலை உன் இருதயம் கேட்டது. You heard his voice. So faith came. விசுவாசம் அங்கே வந்தது. பார்த்தீங்களா? அதுதான் ரேமா, அதுதான் தேவன் சொல்கிற வார்த்தை, அதுதான் அவரது குரல், அதுதான் ரோமர் 10:17 கூறுகிறது. விசுவாசம் வருகிறது எப்படி? கேட்கிறதுனாலே. எதை கேட்க போகிறோம்? அவரது குரலை. சரி, அவரது பேசப்படும் வார்த்தை அதுதான் ரேமா. நாங்கள் எப்படியாய் அதற்கு நாங்கள் செயல்பட போகிறோம்? அதை கேட்டு அதை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது விசுவாசம் வருகிறது. ஆகையினாலே சகோதரர்களே, வேதம் எதற்காக சொல்லுகிறது? கேட்கிறதுக்கு தீவிரமாயிருங்கள். அவரது குரலை கேட்கிறது. Be quick to hear. Because if he speaks to you, now this is it, do this, that's it, you are free. அதை செய்தால் சரி எங்களுக்கு. நான் ஏற்கனவே அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன், இந்த முதல் கண்டிப்படி படித்த நேரத்தில் God spoke to us that this is what is going to happen in ahead of time. இந்தலே அதை நான் ரேமாவாக எடுத்து நான் அதை எழுதி வைச்சேன். சிறுமையினுடைய அந்த தரிசனத்திலே அது நடந்தது. விசுவாசம். ஏன் நாங்கள் இந்த இடத்தை விட்டு ஓடவில்லை? ஏற்கனவே அதனாலே விசுவாசம் வந்ததுனாலே அந்த விசுவாசம் நிலைத்திருக்க பண்ணியது. அவரது குரல் விசுவாசத்தை கொண்டு வரும். அது உன்னுடைய விசுவாசம் அல்ல, அசையவே மாட்டாய். பிகாஸ் யூ ஹர்ட், பிகாஸ் யூ ஹர்ட் ஹிஸ் வாய்ஸ். தேவனுடைய குரல் கேட்கும் ஜனங்கள் வித்தியாசமான ஜனங்களாக இருப்பார்கள். கிறிஸ்தவர்களுக்குள்ளே இவர்கள் பிரிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். அவருடைய வாழ்க்கை, அவருடைய பேச்சு, அவருடைய சந்தோஷம் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். குரல் கேட்காதவர்கள் வாடினவர்களாய் காணப்படுவார்கள். அவர்கள் எப்பொழுதும் வாடி போயிருப்பார்கள். ஏன்? அங்கே விசுவாசம் இல்லை. விசுவாசம் எப்படி வரும்? வேத புத்தகம் வாசிக்கிறதுனாலயா? இல்லை. சர்ச்சுக்கு வாரதனால்? இல்லை. பாட்டு படிக்கிறதுனால்? இல்லை. தேவனுடைய குரல் கேட்கிறதுனால், விசுவாசம் கேள்வி உள்ளே கேட்கிறதுனால் வரும். ரேமா, ரேமா. இன்றைக்கு நீங்கள் வீட்டுக்கு போய் வேத புத்தகத்தை மூன்று மடத்தையெல்லாம் வாசிக்கலாம். பட் யூ கேன் ரிசீவ். அவருடைய குரல் கிட்டடிக்கும் வராங்க. ராஜி போட்டு வைக்கலாம். ஐ திங்க் ஐ கண்டினியூ இன் சம் அதர் டைம். ஐ காட் டு கோ டீப்பர் இன் லோகாஸ் அண்ட் ரேமா. எத்தனை பேருக்கு இதனுடைய வெளிச்சம் கொஞ்சமாக கிடைச்சது? எஸ், எத்தனை பேருக்கு விருப்பம் உங்களுக்கு இன்றைக்கும் ஆண்டவருடைய சத்தம்? சிலருக்கு ஏற்கனவே கேட்டிருக்கும், கேட்டிருக்கும், ரெண்டே கேட்டிருக்கும். நான் அறியேன், நான் தேவன் தான் பார்க்கிறார். கேட்டிருக்கும் இந்த செவியாலே, இந்த ஸ்பீக்கராலே அல்ல, இல்லை இஞ்ச. அதான் நான் சொன்னேன், கேட்ட உடனே ஒரு சந்தோஷம் கொண்டு வரும் முகம். உடனே டக்குன்னு ஒரு லைட் மாறி, ஒரு லைட் அப் யுவர் ஃபேஸ், யுவர் கவுண்டனன்ஸ். பிகாஸ் காட் ஹஸ் ஸ்போக்கன், தேவன் பேசிவிட்டார். ஆ, அது சந்தோஷம். அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதை வச்சிருக்க முடியாது. ஆமென். சோ எவ்விதமா எப்பொழுது இயேசு இதை குறித்து என்ன சொன்னார், ஒவ்வொரு நாளும் பேசுவாரா? அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அதைகளை குறித்தெல்லாம் நாங்கள் பிறகு ஆராய்ந்து பார்ப்போம். லெட் அஸ் ப்ரே. பிதாவே, உம்முடைய பிள்ளைகளை நீர் இந்த காலையும் அழைத்து வந்தே நீர் எங்களுக்கு இந்த வசனத்தை கொடுத்ததுக்காக நன்றி கூறுகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய தேவ ஆவியானவருடைய வழிநடத்துதலையும் உம்முடைய பிரசன்னத்தையும் நாங்கள் வாஞ்சிக்கிறோம். உமது மோட்சி நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். பிதாவே, நீ அழைத்த நோக்கத்தை நிறைவேற்றி எங்களை உமக்கென்றே பிரித்தெடுத்து ஆண்டவரையும் உம்முடைய சித்தத்தை எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றும். இந்த சொற்பமான ஜீவியத்திலே எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றிலும் நாங்கள் உமக்கு ஊழியம் செய்து நாங்கள் சகல ஆயத்தத்தோடும் உம்மை சந்திக்கத்தக்கதாய் எங்களை வழிநடத்த. மனுஷனை நம்புகிறவன் சபிக்கப்பட்டவன், கர்த்தரை நம்புகிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான், அவன் செழிப்பான் என்று சொல்லியிருக்கிறதே. தேவாவியானவரே, உம்முடைய குரல் கேட்கும்படிக்கு எங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்தும். ஒவ்வொரு நாளிலும் உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கவும் இயேசுவை நாங்கள் பின்பற்றத்தக்கதாய் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். Master, what you fail to master in your life will eventually master you. உன் வாழ்க்கையிலே எந்த காரியத்தை ஆளுங்க செய்ய தவறுகிறாயோ, வாழ்க்கையிலே எந்த காரியத்தை ஆளுங்க செய்ய தவறுகிறாயோ, பிரதர் அல்போன்ஸ் நீங்க ஏன் எழுதல? வாழ்க்கையிலே எந்த காரியத்தை ஆளுங்க செய்ய தவறுகிறாயோ அந்த காரியம் உன்னை ஆண்டுகொள்ளும். அது கோபமாயிருக்கலாம், பெருமையாயிருக்கலாம், கசப்பாயிருக்கலாம், அடக்க முடியாத வாயாயிருக்கலாம். இதான் கொஞ்சம் சாதாரணமான காரியங்கள், பெருமை, கசப்பு, கோபம், வேறு. கஸ் யூ வில் சேஞ்ச் யுவர் ஃபீலிங்ஸ். நீ நோக்கி பார்க்கும் இடத்தை மாற்றும் பொழுது உன் உணர்ச்சிகள் மாறிப்போம். அதுதான் அநேகம் அப்படி வர்றது. அதாவது ஒரு பிரச்சனையை குறித்து அதையே நீ நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தால், அதையும் பார்க்க அந்த பிரச்சனையினால வரும் சகல காரியங்கள் உன்னை உணர்ச்சியை தூண்டி அப்படியே முழுவதுமாய் உன்னை ஆளுக செய்யும். அந்த நோக்கி பார்க்கும் இடத்தை நீ மாற்றும் பொழுது உன் உணர்ச்சிகள் மாறிப்போம். So change your focus, that will change your feelings.
இதெல்லாம் சரியான எப்பொழுதும் இருதயத்தில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள். என்னால் வெகு இலகுவாக நாங்கள்
அந்த ஃபோக்கஸ் பண்ணி அதிலே இருந்து நினைச்சாலும் சரி.
சவுல் ராஜா ஹேட் த ஃபோக்கஸ் ஆன் டேவிட்
இல்லையா? ஆனபடினால் அவனோட உணர்ச்சி எந்த நேரம் அவனை கலைக்க வேண்டும் என்று கொண்டே வந்தது. அவன் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும் ஆண்டவர்ல ஃபோக்கஸ் என்று சொன்னால் இந்த கேமரா இப்ப சரி அதனுக்கு ஃபோக்கஸ் பட நேரா விளங்குது உங்களுக்கு நான் சொல்றது. So change your focus, you change the feelings. நானுடைய ஒரு நாள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், என்னுடைய தாயினுடைய அந்த சவக்குழி அதால் போன நேரம் ஒரு நாள் பார்க்க முடியும். மழை தூர நேரத்தில் அதை பார்க்க எனக்கு துக்கமாய் வந்தது. ஆனால் நான் அது எவ்வளத்துல மண்ணும் தெரியாது, இங்க தாட்டனும் தெரியாது, இந்த சைவ சைவகா. ஆனால் அந்த துக்கம் வந்து கொண்டிருக்கும் நேரத்திலே ஆண்டவர் என்னோட பேசுறாரு, இதே நீ இப்ப இங்க பாக்குறாய், இங்க அதுக்குள்ளே இருக்கிறான். இஷ்யா அதுக்குள்ளே இருக்கிறார். நான் சொன்ன உரிமைதான். உடனடியாக என் போக்கஸ் திரும்பி அது பரலோகத்தில் அப்படியும் இம்மீடியட்லி அந்த துக்கம் வேனிஷ்ட் இந்த லைட் நூண்டு போர்மா. சோ சேஞ்ச் யுவர் ஃபோக்கஸ், சேஞ்ச் தட் சேஞ்ச் யுவர் ஃபீலிங். ஃபோக்கஸ் மாற்று. அந்த மனதால் அந்த சிந்தனையினால் தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்றது. So put your thoughts somewhere else. அதுக்கு ட்ரெயின் பண்ண வேணும். Okay, should be ready.